We know that in the New Testament, faith is a very important thing.
புதிய ஏற்பாட்டிலே விசுவாசம் என்பது மிக முக்கியமான காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
In the Old Testament, it was obedience.
ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கீழ்ப்படிதல் பிரதானமான காரியமாய் இருந்தது.
In the New Testament also, obedience is important.
புதிய ஏற்பாட்டிலேயும் கீழ்ப்படிதல் முக்கியம்தான்.
But with one difference.
ஆனால் ஒரு வித்தியாசம்.
You know, yesterday I said how the Old Covenant, the external things were important.
நேற்று தினத்திலே பழைய உடன்படிக்கை காலத்திலே வெளிப்புறகாரமான காரியங்கள் மிக முக்கியமானவைகளாக இருந்தது என்று
சொன்னேன். In the New Testament, New Covenant, the inner things are more important, even though outward things are also important.
புதிய ஏற்பாட்டிலே புது உடன்படிக்கை கீழாக இருக்கிற நமக்கு உள்ளான காரியங்கள் அகம்தான் மிக முக்கியம், வெளிப்புறகாரம் முக்கியம்தான், ஆனால் அதை விட உள்ளானது முக்கியம்.
Please remember that.
இதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
Jesus told the Pharisees that you clean the outside of the cup.
பாத்திரத்தின் வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குகிறீர்கள் என்று இயேசு பரிசேயர்களை பார்த்து சொன்னார்.
The inside is dirty.
ஆனால் உள்ளேயோ அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது.
So when we talk about overcoming anger.
ஆகவே கோபத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை குறித்து பேசும்பொழுது
it is not just shutting our mouth and keeping quiet.
ஏதோ வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது என்பதல்ல.
That can be yoga.
அது யோகா என்று சொல்லலாம்.
There are people who are Buddhists and practice yoga who can control their anger like that.
புத்த மதத்தில் இருக்கிறவர்கள் யோகாவை பயிற்சி செய்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய கோபத்தை அடக்கி ஆளுகிறார்கள்.
Jesus removes the anger from the heart.
ஆனால் இயேசுவோ உள்ளத்திலிருந்து இருக்கக்கூடிய கோபத்தை அவர் நீக்குகிறார்.
In the old covenant it was an external control.
பழைய உடன்படிக்கையிலே வெளிப்பிரகாரமான ஒரு கட்டுப்பாடு இருந்தது.
That means you don't commit adultery by controlling yourself.
உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொண்டு எப்படியாவது விபசாரம் செய்யாமல் வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்வது.
Even though there is a desire.
அதற்கென்று ஒரு ஆசை இருக்கிறது.
But in the new covenant,
புது உடன்படிக்கை கீழே,
we don't even do it in our heart.
நம்முடைய உள்ளத்திலும் கூட நாம் செய்வதில்லை.
So in the same way,
இதே விதமாக
in the old covenant it was just obedience because you are afraid that God will punish you if you don't obey.
கீழ்ப்படியாவிட்டால் தேவன் நம்மை தண்டித்து விடுவாரோ என்கிற பயத்தின் நிமித்தமாய் இருக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே.
But in the new covenant is the obedience of faith.
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசத்தின் நிமித்தம் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல்.
Or the obedience of love.
அல்லது அன்பின் நிமித்தம் உள்ள கீழ்ப்படிதல்.
You know, Jesus said if you love me keep my commandments.
என்னை என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார்.
Just think of how a very faithful loving wife will keep on looking after a sick husband without any desire for any reward.
ஒரு கணவன் வியாதிப்பட்டு படுக்கை கிடையாய் கிடக்கிறார். அந்த கணவனை நேசிக்க கூடிய உண்மையுள்ள மனைவி எந்த ஒரு பலனும் எதிர்பாராமல் அந்த நோய்வாய்ப்பட்ட தன்னுடைய கணவனை அன்பின் நிமித்தமாய் அவர்கள் கவனிக்கிறார்கள்.
But think of a person who works in his office out of fear of his master.
ஆனால் அலுவலகத்திலே தன்னுடைய மேலதிகாரியின் மேல் இருக்கக்கூடிய பயத்தினாலே வேலை செய்கிற ஒரு எண்ணி பாருங்கள்.
Both are working.
இருவருமே வேலை செய்கிறார்கள்.
But the one is working in the office out of fear.
அலுவலகத்திலே பயத்தின் நிமித்தமாய் ஒருவர் வேலை செய்கிறார்.
The other is working out of love.
இன்னொருவர் அன்பின் நிமித்தமாய் கிரியை செய்கிறார்.
Or think of a kitchen where a wife is making something for her husband and a servant woman is also making something.
ஒரு சமையலறை எடுத்துக்கொள்ளுங்கள். மனைவி தன்னுடைய குடும்பத்தாருக்காக சமைக்கிறாள், அதே சமயத்தில் ஒரு வேலைக்காரியும் சமைக்கிறாள்.
Both are making the same rice or whatever it is.
அதே அரிசியை தான் இருவரும் பொங்குகிறார்கள்.
But the servant is doing it for a salary.
ஆனால் அந்த வேலைக்காரி ஒரு சம்பளத்துக்காக அங்கே அரிசி பொங்குகிறார்.
That is old covenant life.
அதுதான் பழைய உடன்படிக்கை வாழ்க்கை.
That is why we don't believe in pastors who are paid a monthly salary.
ஆகவே தான் மாதந்தோறும் சம்பளம் கொடுத்து வேலை செய்யக்கூடிய பாஸ்டர் முறையை நாம் அங்கீகரிப்பதில்லை.
How many of you give your wife a monthly salary for the work she does in the house?
உங்களை எத்தனை பேர் வீட்டிலே வேலை செய்கிற மனைவிமார்களுக்கு வேலை செய்வதற்கு கூலி கொடுக்கிறீர்கள்?
You will give a salary to a servant who works in your house.
உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரிக்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பீர்கள்.
So I say, are you the wife of Jesus Christ or just a slave?
ஆகவே நீங்கள் இயேசுவினுடைய மனைவியா இருக்கலாம், மனவாட்டியா இருக்கலாம், அல்லது ஒரு அடிமை போல இருக்கிறீர்களா?
The Old Testament they were slaves.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள்.
The Levites got a salary.
லேவியர்களுக்கு சம்பளம் கிடைத்தது.
All the other 11 tribes had to give 10% of their grain to the Levites. That was their salary.
மற்ற 11 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தானியத்திலே பத்தில் ஒரு பங்கை அவர்கள் லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் லேவியர்களுக்கு கிடைத்த சம்பளம்.
But in the new covenant, Jesus never promised his apostles any salary.
ஆகவே புதிய உடன்படிக்கை காலத்திலே அப்போஸ்தலர்களுக்கு இயேசு எந்த ஒரு சம்பளத்தையும் வாக்கு பண்ணவில்லை.
They had to trust God.
அவர்கள் தேவனையே நம்ப வேண்டியதா இருந்தது.
And if you trust God, you will get, he will provide all that you need.
நீங்கள் தேவனை நம்பினால் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார்.
Many of you work in an office and you trust the office to take care of your monthly salary.
உங்கள் அனைவர் அலுவலகத்திலே வேலை செய்கிறீர்கள், மாதம் முடிந்த உடனே சம்பளம் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது.
Do you really believe that God is more unfaithful than your earthly boss?
உங்கள் மேலதி உலகத்திலே வேலை செய்கிறீர்கள், அந்த மேலதிகாரியை காட்டிலும் உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்மையில்லாதவராக இருக்கிறாரா?
It's impossible.
அது கூடாத காரியம்.
I remember when I decided to leave the navy about 46 years ago.
46 ஆண்டுகளுக்கு முன்பதாக கப்பற்படை வேலையை நான் ராஜினாமா செய்யும் நேரம் வந்தபொழுது,
lot of my fellow officers asked me, how are you going to live now?
என்னுடைய சக அதிகாரிகள் என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இனிமேல் நீங்கள் எப்படி பிழைக்க போகிறீர்கள், வாழப் போகிறீர்கள்?
So I had one answer.
எனக்கு அவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு பதில் உண்டு.
I worked for the navy for 6 years.
நான் 6 ஆண்டுகளாக நான் கப்பற்படையில் பணி செய்தேன்.
They always gave me my salary on the first of the month.
எப்பொழுதுமே முதல் தேதி ஆகிவிட்டால் எனக்கு சம்பளத்தை கப்பற்படை கொடுத்தது.
You think God is less faithful than the navy?
கப்பற்படையை காட்டிலும் தேவன் உண்மையிலே சற்று குறைந்து போய்விட்டார் என்று எண்ணுகிறீர்களா?
They couldn't understand that.
அவர்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
Do you understand it?
நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்களா?
That if you honor God, he will honor you.
நீங்கள் தேவனை கனமணினால் அவர் உங்களை கனம் பண்ணுவார்.
It is much more secure to live by faith in God than to live by faith in a human being.
ஒரு மனுஷனிடத்திலே விசுவாசம் வைத்து வாழ்வதை காட்டிலும் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து வாழ்வது மிகவும் பாதுகாப்பானது.
See Hebrews 11
எபிரேயர் 11 அதிகாரம்
and verse 6
ஆறாம் வசனம்.
Without faith it is impossible to please God.
விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
It's impossible to please God.
தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம்.
Whatever else you may do, you cannot please God if you can't trust him.
நீங்கள் என்ன செய்தாலும் சரி, அவரை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் அவரை பிரியப்படுத்தவே முடியாது.
Will you make your husband happy if you tell him, I will do all the work in your house but I cannot trust you?
உடைய கணவனை பார்த்து, நான் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன், ஆனால் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால்,
that will be an insult to your husband.
அது உங்களுடைய கணவனுக்கு வரக்கூடிய ஒரு நிந்தை.
Your husband will say, I don't want you to do any work in the house, just trust me.
கணவன் என்ன சொல்வார்? மனைவி பார்த்து, எனக்கு எந்த வேலையும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை மட்டும் நீ நம்பு.
Trust is such an important thing.
நம்பிக்கை என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம்.
In the world is full of people whom you cannot trust.
இந்த உலகமானது நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாத, நம்பிக்கை வைக்க முடியாத ஆட்களினாலே நிறைந்திருக்கிறது.
I heard a story of a father who was a businessman who was trying to teach his little boy when he was very small.
ஒரு தொழில் அதிபர் தன்னுடைய பையனுக்கு, சிறிய பையனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்பினாராம்.
So his boy was standing on the lintel of the house one saja.
அங்கே அந்த வீட்டின் கூரையிலே, லிண்டல்லே ஒரு அவருடைய மகன் நின்று கொண்டிருந்தான்.
And the father told him, jump.
அங்கிருந்து குதி என்று சொன்னாராம்.
I'll catch you.
நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன்.
So the little boy jumped.
சிறு பையன் குதித்தான்.
Father didn't catch him.
அப்பா பிடிக்கவில்லை.
He fell down.
அவன் கீழே விழுந்து விட்டான்.
First principle of business, don't trust anybody.
வியாபாரத்தின் முதல் கோட்பாடு, யாரையும் நம்பாதே.
Not even your father.
அப்பாவை கூட நம்பாதே தொழில் என்று வரும்பொழுது.
That is correct. You know, the world is like that.
அது உண்மைதான். பிரியமான, உலகம் அப்படித்தான் இருக்கிறது.
What they promise you, they will not keep.
உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார்களோ அதை கடைபிடிக்க மாட்டார்கள்.
And very often we treat God like that.
அடிக்கடி நாம் தேவனை அப்படி நடத்துகிறோம்.
We trust human beings so much.
நாம் மனுஷர்களை எவ்வளவோ நம்புகிறோம்.
We don't trust God.
நாம் தேவனை நம்புவதில்லை.
So here is where God requires us to have faith.
இங்கே தான் நாம் விசுவாசம் வைக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார்.
To believe that God is faithful to what he has promised.
தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்புவது.
See Romans chapter 4.
ரோமர் 4 அதிகாரம்.
We read about Abraham.
ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம்.
How he believed that God would do what God had told him.
தேவன் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் என்று அவன் முழுமையாய் விசுவாசித்தான்.
20 and 21. Please read it.
தேவனுடைய ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்.
Yeah. Where was his faith? Not in his own ability to produce a child.
தன்னுடைய சொந்த மாம்சத்தை அவன் நம்பவில்லை, தன்னை நம்பவில்லை ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது.
He was absolutely sure God will do what he has promised.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினான்.
He was sure God is faithful.
தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அவன் நிச்சயித்திருந்தான்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
Not what I can do.
நான் என்ன செய்வேனோ அதை பொறுத்தல்ல.
See, Abraham had to do something to have a child.
ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஆபிரகாம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியிருந்தது.
The power was from God.
ஆனால் அவருடைய சக்தி தேவனிடத்திலிருந்து வந்தது.
And without God's help he could not have done it.
தேவனுடைய உதவி இல்லாமல் அவனால செய்திருக்க முடியாது.
So that is what faith is.
இதுதான் விசுவாசம்.
I act but I trust God to keep his promise.
நான் கிரியை செய்கிறேன், ஆனால் தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவரிலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்.
That is the way to overcome.
இதுதான் ஜெயிப்பதற்குள்ள வழி.
See, it says in 1 John chapter
5.
How we can overcome.
எப்படி நாம் ஜெயிக்கலாம்?
When we think of this theme that you can be an overcomer.
நீங்களும் ஒரு ஜெயாளியாக இருக்க முடியும் என்கிற கருத்தை நாம் சிந்திக்கிறோம்.
In 1 John chapter 5.
1 John 5.
This is the victory that overcomes the world, even our faith.
நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
That is, you read there, 1 John verse 4th verse. This is the victory that overcomes the world.
உலகத்தை ஜெயிப்பது ஜெயிக்கிற ஜெயம் இதுதான்.
Our faith.
நம்முடைய விசுவாசம்.
Our faith means what?
நம்முடைய விசுவாசம் என்றால் என்ன?
I like Abraham. I believe God is faithful to his promise.
தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமை போல.
Let me show you another verse. Hebrews chapter 6.
எபிரேயர் 6.
Here again it says in verse 13 about Abraham.
இங்க 13 ஆம் வசனத்தில் மீண்டும்மாய் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
God gave his word to Abraham that he would have a son.
ஆபிரகாமுக்கு தேவன் அவனுக்கு ஒரு அவன் குமாரனை பெறுவான் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு பண்ணினார்.
And so it says in verse 18, like Abraham, there are two things that we can be sure of.
ஆகவே ஆபிரகாமை போல நாம் இரண்டு காரியங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறோம் என்று.
One, God has promised.
ஒன்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார்.
Then secondly, God can never tell a lie.
தேவன் ஒரு காலம் பொய்யுரையாத தேவன்.
God can never tell a lie.
தேவன் ஒரு காலம் பொய் சொல்லாதவர்.
So when we read God's word and come to his promises.
தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு வரும்பொழுது,
say God can never tell a lie.
தேவன் ஒரு காலம் பொய்யுரையாதவர்.
Men may tell so many lies.
மனுஷர்கள் எங்க பொய்களை சொல்லலாம்?
I cannot trust what a man promises.
மனிதன் என்ன வாக்கு பண்றானோ அதை நான் நம்ப முடியாமல் இருக்கலாம்.
Even when he wants to help me, he may not have the ability to help me.
சில சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு இருக்கிறது, ஆனால் அதற்குரிய திராணி இல்லை.
See Romans chapter 3.
ரோமர் 3 அதிகாரம்
and verse 4.
4 வசனம்.
Here it says, let everybody in the world be considered a liar, but God speaks the truth.
எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக, ஆனால் தேவனோ சத்தியபரர் என்று 3 அதிகாரம் கடைசி பகுதியில்
சொல்கிறார். That is the position we have to take.
இந்த ஸ்தானத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Even if all men are liars, God still speaks the truth.
எல்லா மனுஷர்களும் பொய்யர்களாக இருந்தாலும் தேவன் இன்னுமாய் சத்தியத்தை மெய்யை பேசுகிறார்.
If you don't believe that, you can never be an overcomer.
இதை நீங்கள் நம்பாத பட்சத்திலே ஒரு காலம் நீங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது.
Our obedience must be the obedience of faith.
நம்முடைய கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் நிமித்தம் உள்ள கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும்.
If we don't have that faith, our obedience will be like the Old Testament obedience.
நமக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய கீழ்ப்படிதல் பழைய ஏற்பாட்டு காலத்தின் கீழ்ப்படிதலை போல இருக்கும்.
If I don't obey, God will punish me.
நான் கீழ்ப்படியாவிட்டால் தேவன் என்னை தண்டித்து விடுவார்.
If I don't accept Christ, I'll go to hell.
நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போய்விடுவேன்.
This is all fear.
இவைகளெல்லாம் பயம்.
Or we can say like the preachers say nowadays, you give 10% to God, God will also bless you.
அல்லது இந்த நாட்டில் உள்ள பிரசங்கர் சொல்லுகிறது போல 10% தேவனுக்கு கொடுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
That is like doing business with God.
இது தேவனோடு கூட ஒரு வியாபாரம் செய்வதை போல.
I'll give you so much, how much will you give me?
உங்களுக்கு எவ்வளவு தருவேன், நீங்கள் எவ்வளவு தருவீர்கள்?
If you have a wife like that.
இது போன்ற உங்கள் மனைவி உங்களுக்கு இருப்பார்கள்.
Okay, I will do this for you. How many sarees will you buy for me?
சரி, உங்களுக்கு நான் இதை செய்றேங்க, நீங்க எனக்கு எத்தனை புடவை வாங்கி தருவீங்க?
I'm going to cook some good food for you one week. What will you give me?
ஒரு வாரம் நல்ல சமைச்சு தரேன் உங்களுக்கு. நீங்க எனக்கு என்ன தருவீங்க?
You think you're going to have a happy marriage with a wife like that?
இப்படி ஒரு மனைவி இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நடத்த முடியுமா?
And today's preachers are making Christians like that.
இன்றைய பிரசங்கியார்கள் கிறிஸ்தவர்களை அப்படி மாற்றி விடுகிறார்கள்.
Christians are supposed to be the bride or the wife of Jesus Christ.
கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மனைவியாக இருக்க வேண்டியவர்கள்.
And they are telling him, say to your husband.
அவர்கள் என்ன சொல்லித் தரார்கள் என்றால், உன் கணவனை பார்த்து சொல்,
I'll give you so much money, what will you give me?
நான் இவ்வளவு பணத்தை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள்?
Who wants a wife like that?
யாருக்கு இப்படிப்பட்ட மனைவி தேவை?
Do you think Jesus wants a wife like that?
இயேசுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி தேவையா?
Who says a wife is working and tells her husband, I'll give you 10% of what I earn.
மனைவி வேலை செய்கிறால் நான் வேலை செய்து சம்பாதிக்கிற சம்பாதியத்திலே 10% உங்களுக்கு தருகிறேன்.
And tells her husband, now you tell me what you'll give me.
தன்னுடைய கணவனை பார்த்து இப்போது நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் சொல்லுங்கள்.
Can you see the terrible nature of that type of preaching that brings a relationship between a believer and Jesus Christ?
விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு பரிதாபமான பயங்கரமான ஒரு உறவை இவ்விதமான பிரசங்கங்கள் கொண்டு வருகிறது என்று உணர்கிறீர்களா?
That is why God has raised up our churches to expose that lie and error that's going on in Christendom today.
இந்த பொய்யையும் இந்த தவறுதலையும் வெளியரங்கமாக்க முடியாக நம்முடைய சபைகளில் தேவன் எழுப்பி இருக்கிறார்.
God has raised up our churches where we have so many elders, more than 70 elders, none of whom receive a salary.
நம்முடைய மத்தியிலே கிட்டத்தட்ட 70 க்கு அதிகமான மூப்பர்களை தேவன் எழுப்பி இருக்கிறார். அதிலே ஒருவரும் சம்பளம் பெற்று ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல.
Not even one.
ஒருவர் கூட சம்பளம் பெற்று ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல.
I don't know whether you people appreciate your elders.
நீங்கள் உங்கள் மூப்பர்களை நீங்கள் மெச்சிக் கொள்வீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
Sometimes I tell people in our church, you must go and stay in some Pentecostal church for 1 year, then you will learn to appreciate CFC and the elders much more.
சமயத்திலே என்னுடைய சபையில் உள்ளவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒரு வருஷம் இன்றிலிருந்து நீங்கள் பெந்தகோஸ்தே சபையிலே அங்கே போங்கள். ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்தால் இங்கு உள்ள காரியங்களை நீங்கள் மெச்சிக் கொள்வீர்கள் என்று.
Then you will appreciate your elders more.
அப்படியானால் நீங்கள் உங்களை மூப்பர் இன்னும் அதிகமாக
you will appreciate the churches more.
நீங்கள் சபையை இன்னுமாய் மேன்மையா எண்ணுவீர்கள்.
After you see how those fellows in those churches will take your money.
உங்களுடைய பணத்தை எப்படி அந்த சபையில எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது.
Will try to control your life.
உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கட்டுப்படுத்த அவர்கள் முயற்சிக்கும் பொழுது.
I want to say to you, my brothers,
If
you don't appreciate your local church,
உங்களுடைய ஸ்தல சபையை நீங்கள் மேன்மையாக எண்ண முடியவில்லை என்றால்,
you don't appreciate your elder brothers,
உங்களுடைய மூப்பர்களை நீங்கள் மேன்மையாக எண்ணவில்லை என்றால்,
I can cure you of it in 1 year.
உங்களுடைய வியாதி ஒரு வருஷத்திலே நான் குணமாக்கி விடுவேன்.
Go and stay in a Pentecostal church for 1 year.
ஒரு வருஷம் நீங்கள் போய் பெந்தகோஸ்தே சபையில் உட்கார்ந்து விட்டு வாருங்கள்.
You will be cured of that ingratitude permanently.
நன்றி இல்லாத அந்த வியாதியிலிருந்து நிரந்தரமாய் நீங்கள் குணம் ஆக்கப்படுவீர்கள்.
We are preaching a bridal relationship with Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு மனவாட்டியின ஸ்தானத்தில் இருந்து இருக்கக்கூடிய உறவை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம்.
A Christ who does not want your money but he wants your love.
உங்களுடைய பணத்தை எதிர்பார்க்கக்கூடிய கிறிஸ்து அல்ல, ஆனால் உங்களுடைய நேசத்தை அன்பை எதிர்பார்க்கக்கூடிய கிறிஸ்து.
He doesn't want your gifts, he wants you to trust him.
உங்களுடைய வெகுமதிகள் அவருக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார்.
And that is written in the Bible.
அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
Hebrews chapter 10.
எபிரேயர் 10 ஆம் அதிகாரம்.
This is the verse that other preachers will never show you.
மற்ற பிரசங்கியார்கள் உங்களுக்கு காண்பிக்காத ஒரு வசனம்.
Hebrews in chapter 10.
எபிரேயர் 10 ஆம் அதிகாரம்.
Verse 6. ஆறாம் வசனம். You do not need offerings or sacrifices.
சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரணமும் உங்களுக்கு பிரியமானதல்ல என்று.
That is not what he wants.
பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை என்று சொல்கிறார்.
Lord, you have given me a body.
எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர்.
You read those verses following that. You've given me a body.
நீர் எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறீர்.
That's what he wants.
அதுதான் அவருக்கு தேவை.
He doesn't want your sacrifices or offerings.
உங்களுடைய பலிகளோ உங்களுடைய காணிக்கைகளோ அவர் விரும்பவில்லை.
Twice it is written there.
இரண்டு முறை எழுதப்பட்டிருக்கிறது.
You don't want, God doesn't want your sacrifices or offerings.
உங்களுடைய பலிகளோ காணிக்கைகளோ தேவனுக்கு விரும்பவில்லை, விருப்பமில்லை.
But a body you have prepared for me.
ஆனால் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி
இருக்கிறீர். And here in that body I have come to do your will, O God.
இதோ இந்த శరీரத்திலே உம்முடைய சித்தத்தை செய்ய முடியாது, இதோ வருகிறேன் ஆண்டவரே.
So what does God want from you?
ஆகவே தேவனுக்கு என்ன தேவை உங்களிடத்திலிருந்து?
You will never hear this in any other church.
வேற எந்த சபையிலும் இதை நீங்கள் கேள்விப்பட மாட்டீர்கள்.
God does not want your money.
தேவனுக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை.
He wants your body.
உங்கள் శరీரம் அவருக்கு தேவை.
Then people may say,
ஜனங்கள் என்ன சொல்வார்கள்?
How can we have meetings like this? This mandapam costs so many thousands of rupees for 3 days.
மூன்று நாட்கள் இந்த மண்டபத்துக்கு கொடுக்கக்கூடிய வாடகை எத்தனை ஆயிரம் ரூபாய், எப்படி இந்த கூட்டங்களை நடத்துவது?
Those who love the Lord will have a burden.
தேவனை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்.
But they will not do business with God. If I give so much money for the conference, how much will you bless me?
ஆனால் அவர்கள் தேவனோடு கூட வியாபாரம் பண்ண மாட்டார்கள். நான் கான்ஃபரன்ஸ்க்கு எவ்வளவு பணம் கொடுத்தால் ஆண்டவர் நீர் எவ்வளவு என்னை ஆசீர்வதிப்பீர்?
Can you see, supposing your husband is sick?
ஒரு கணவன் வியாதிப்பட்டு விட்டார்.
How much a wife will even work and earn money to take care of her husband if she loves him.
கணவனை நேசிக்கக்கூடிய அந்த மனைவியா இருந்தால், மனைவி வியாதிப்பட்ட கணவனை பராமரிப்பும், குடும்பத்தை பராமரிக்கவும் போய் கடினமாய் உழைத்து பிரயாசப்பட்டு சம்பாதித்து வந்து வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறார்.
Do you have that type of love for Jesus?
இப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு இயேசுவினிடத்திலே உண்டா?
That is a relationship we must have with Jesus Christ.
இந்த உறவை தான் நாம் இயேசுவோடு கூட வைத்திருக்க வேண்டும்.
It is not if I do this how much will you give me?
இதை செய்தால் எனக்கு எவ்வளவு தருவார் என்ற அப்படி அல்ல.
Even in prayer.
ஜெபத்திலேயும் கூட.
It may not be with money.
பணத்திலே இல்லாம இருக்கலாம்.
You may say if I pray what will you give me?
நான் ஜெபித்தால் எனக்கு என்ன தருவீர்?
Why should we go to Jesus always saying if I give you money what will you give me?
எனக்கு நான் பணம் கொடுத்தால் என்ன கொடுப்பீர்?
If I pray what will you give me?
நான் ஜெபித்தால் எனக்கு என்ன தருவீர்?
What type of wife will that be who always goes to her husband and says what will you give me? What will you give me? What will you give me?
எனக்கு என்ன தரப் போறீங்க? எனக்கு என்ன தரப் போறீங்க என்று கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய மனைவி எப்படிப்பட்ட மனைவியா இருக்கிறார்கள்?
That is the word the prodigal son told his father.
கிட்ட குமாரன் தன்னுடைய தாம்பரத்துக்கு ஒரு முறை இப்படி சொன்னான்.
We read that he went one day to before he went away from home.
அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லும் முன்பாக நாம் வாசிக்கிறோம்.
He went to his father.
அவன் தன்னுடைய தாம்பரத்துக்கு போய்
said to him in Luke 15.
லூக்கா 15 ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்.
Give me.
எனக்கு தாரும்.
Give me what belongs to me.
எனக்கு சேர வேண்டிய பங்கு எனக்கு தாரும்.
That's what we read there.
நாம் அங்க வாசிக்கிறோம்.
Luke 15 and verse 12.
லூக்கா 15 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனம்.
Give me.
எனக்கு தாரும்.
When you go like that
நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு கூட நீங்கள் ஆண்டவரிடத்திலே போனால்
you usually spend it on yourself
நீங்கள் அந்த பணத்தை உங்களுக்கென்றே செலவு செய்வீர்கள்
whatever god gives you
ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும்
you know it may be some spiritual gift
ஆவிக்குரிய வரத்தை தேவன் உங்களுக்கு தரலாம்
and you can spend it on yourself
அதை நீங்கள் உங்களுக்கென்றே செலவு செய்து விடுவீர்கள்
then you have not understood the christian life
அப்படியானால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் விளங்கி
you want to be an overcomer
நீங்கள் ஜெயாளியா இருக்க வேண்டுமா
trust in god's faithfulness
தேவனுடைய உண்மையை நீங்கள் விசுவாசியுங்கள்
so let me tell you four areas where you must trust god
தேவனை நம்பக்கூடிய நான்கு பகுதிகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்
number 1
முதலாவது பகுதி
in 1 john 1 verse 9
1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம்
these are very simple truths
இவைகள் எளிய சத்தியங்கள்
if you can believe that you will be an overcomer
நீங்கள் இவைகளை விசுவாசித்தால் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும்
Christian life can be very happy
கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும்
one of the first things we must know is god's faithfulness to forgive us and cleanse us from our sin
நம்முடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்கிற பகுதி
1 john 1:9 says if we confess our sins god is faithful to forgive us and cleanse us
1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமானால் அவைகளை மன்னிப்பதற்கு அவர் நீதி உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம்
god is faithful
தேவன் உண்மையுள்ளவர்
what do we have to do
நாம் என்ன செய்ய வேண்டும்
admit your failure
உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்கள்
and I'll tell you this
நான் உங்களுக்கு சொல்கிறேன்
if you blame other people like adam blamed his wife god will never forgive you
ஆதாம் தன்னுடைய மனைவியை மேல் பழி போட்டது போல நீங்கள் உங்கள் தவறுகளுக்கு மற்றவர்களை பழி சொல்வீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார்
we have two examples in the bible
வேதத்தில் நமக்கு இரண்டு உதாரணங்கள் உண்டு
one is when god asked adam did you do this
ஆதாமை பார்த்து இதை நீ செய்தாயா என்று கேட்டார்
he didn't admit it immediately
உடனடியாக ஆதாம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை
he blamed his wife
மனைவியை குறை
சொன்னார் and God said the ground is cursed and you're going to have all types of problems in your life.
நிலமானது சவிக்கப்பட்டு விட்டது உனக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் என்று ஆரம்பிக்கும் என்று
சொன்னார். He sent him out of paradise.
பரதேசிலிருந்து அவனை வெளியே அனுப்பி விட்டார்.
If your life is miserable today,
உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பரிதாபமாக இருக்குமேயானால்
let me tell you one reason can be this.
அதற்கு ஒரு காரணம் இதுவாக இருக்க முடியும்.
Like Adam,
ஆதாமை போல
blame other people for things.
நீங்கள் காரியங்களுக்காக மற்றவர்கள் மீது பழி போடுகிறீர்கள், குறை சொல்கிறீர்கள்.
Maybe you blame your wife
மனைவியை குறை சொல்லலாம்
your husband
கணவனை குறை சொல்கிறீர்கள்
or you say my children are like this
என் பிள்ளைகள் இப்படி இருக்கறால் அகவே தான் நான் இப்படி இருக்கறேன்னு
சொல்கிறீர்கள் why haven't your children why haven't you brought up your children properly
ஏன் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேர்த்தியாக வளர்க்கவில்லை
brother what to do my children are like this
என்ன செய்வது brother என் பிள்ளைங்க இப்படி தான் இருக்காங்க
of course I am a holy man I am perfect
நான் பூரணவான் நான் பரிசுத்தர்
your children will be wayward because of you
உங்கள் நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகள் வழிதவறி அலைவார்கள்
I told my children if any one of you go wayward I will blame myself I will not blame you
என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொன்னது என்ன தெரியுமா நீங்களே நீங்கள் யாராவது ஒருவர் வழிவிலகி கெட்டு போனால் நான் என்னைத்தான் குற்றம் சொல்லுவேன்
and if one of you go astray I will pray that you will have a road accident and break your legs and turn to god
என்னுடைய பிள்ளைகளிலே ஒருவன் மனந்திரமாமல் வழிதவறி போனால் ஆண்டவரே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கட்டும் உன்னுடைய கால் உடைக்கப்பட்டுட்டும் அதன் நிமித்தமாய் மனந்திரமட்டும் என்று ஜெபிப்பேன்
I will take the blame and I will pray for them that even if their legs are broken they will turn to God.
அவள் கால் உடைக்கப்பட்டாலும் பரவாயில்லை எப்படியாவது அவள் தேவனை திரும்ப வேண்டும் என்று அந்த பணியை நான் ஏற்றுக்கொள்வேன்.
Some of you don't take that seriously to make your children follow Jesus Christ.
உங்களிலே ஒரு சிலர் உங்கள் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதிலே அவ்வளவு சீரியஸான அக்கறை காட்டுவதில்லை.
Take the blame yourself.
அந்த பழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
Then God is faithful to forgive you.
தேவன் உங்களை மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார்.
You see the other example in the thief on the cross.
இன்னொரு உதாரணத்தை நாம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கள்ளனிலே பார்க்கிறோம்.
The one who went to paradise.
பரதீசுக்கு சென்ற கள்ளன்.
He said it is my fault.
அவன் என்னுடைய தவறு.
I am not blaming my parents or anybody.
என்னுடைய பெற்றோரையோ யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன்.
All the crime I committed in my life is 100% my fault.
நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் நூற்றுக்கு நூறு நான் தான் பொறுப்பாளி.
How much of the Bible did that thief know?
அந்த கள்ளனுக்கு வேதம் எவ்வளவு தெரியும்?
All of us know the Bible more than that thief.
அந்த கள்ளனை காட்டிலும் இங்க இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அதிகமாக வேதத்தை அறிந்திருக்கிறோம்.
He had one quality which many of us do not have.
ஆனால் நம்மில் அனைவருக்கும் இல்லாத ஒரு குணாதிசயம் தன்மை அவனிடத்தில் இருக்கிறது.
He has one quality which many elder brothers do not have.
அநேக மூப்பர்களுக்கு இல்லாத ஒரு குணாதிசயம் அந்த கள்ளனுக்கு இருந்தது.
In the olden days in Tamil Nadu we had wonderful fellowship among all the elder brothers.
பழைய நாட்களிலே மூப்பர்களுக்குள்ளே நல்ல ஒரு அருமையான ஒரு ஐக்கியம் காணப்பட்டது.
It's not so good today.
ஆனால் இன்றைக்கு அவ்வதமாக இல்லை.
A little tensions.
சில அழுத்தங்கள் உறவுகளிலே.
Even within a church.
சபைக்குள்ளே கூட.
Two elders can't get along.
இரண்டு மூப்பர்களால் ஒத்து போக முடியவில்லை.
If I ask one of them what is the problem?
அந்த இருவரிலே ஒருவரை பார்த்து என்ன பிரச்சனை பிரதர் என்று கேட்டால்.
It's the other brother.
அந்த சகோதரன் பிரதர்.
You ask him what is the problem?
அவரை பார்த்து என்ன பிரச்சனை பிரதர் என்று கேட்டால்.
It is this brother.
இவர்தான் சகோதரர்.
This is 100% Adam.
நூற்றுக்கு நூறு ஆதாம்.
This is the life of Adam. That is what he also said.
இதுதான் ஆதாமினுடைய வாழ்க்கை. ஆதாமும் இதை தான் சொன்னார்.
Adam, what is your problem? What is the problem?
ஆதாமே, உன்னுடைய பிரச்சனை என்ன?
My wife.
என்னுடைய மனைவி தான் பிரச்சனை.
So ask the wife, what is the problem?
மனைவி பார்த்து என்ன பிரச்சனை என்று கேட்டால்?
The devil.
பிசாசு.
Of course, I am all right. Somebody else is causing the problem.
நான் நன்றாக தான் இருக்கிறேன். பிரச்சனை உண்டாக்குறதெல்லாம் வேறு ஒருவர்.
So God said, okay. You who blame others, you can go out of paradise.
மற்றவளை குறை சொல்லுகிற மற்றவர்கள் மீது பழி போடுகிற நீ இப்பொழுது பரதேசத்தை விட்டு வெளியே போய் விடலாம் என்று சொன்னார்.
Curse and thorns and murder, Cain killing Abel, everything happened after that.
சாபம், முட்கள், அங்கே காயின் ஆபேலை கொலை செய்கிறான், கொலை எல்லாம் இந்த நிலத்திலே நடக்கிறது, பூமியிலே.
I'm sorry to say that.
நான் இதை சொல்லுவதற்கு வருத்தப்படுகிறேன்.
Something similar is happening in some churches.
இதற்கு ஒப்பான சில காரியங்கள் சில சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது.
Not physical murder.
சரீர பிரகாரமான கொலை இல்லை.
We don't kill each other with daggers and stones today with our tongue.
ஈட்டிகளினாலும் கற்களினாலும் கொல்லுவதில்லை, நம்முடைய நாவினாலே கொலை செய்கிறோம்.
We need to learn once again. We need to go not only the foot of Jesus cross, but we need to go to the foot of that cross of that criminal who died and went to paradise.
நாம் இயேசுவின் பாதத்தின் அருகே செல்வது மட்டும் போதாது. அந்த கள்ளன் பரதீசுக்கு சென்ற கள்ளனுடைய சிலுவைக்கு அடிக்கும் அடியிலே போக வேண்டும்.
We go to the foot of Jesus cross and say, Lord, please forgive my sin.
இயேசுவின் சிலுவைக்கு அடியிலே நாம் சென்று ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறோம்.
But before you do that,
அதை செய்வதற்கு முன்பதாக,
you go to the foot of the other cross on the other side.
மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிலுவையின் அடிக்கு நீங்கள் செல்லுங்கள்.
And that murderer who's hanging there.
அங்கே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொலையாளி.
Oh murderer, please teach me something which I don't know.
கொலையாளியே, எனக்கு தெரியாத ஒன்றை கற்றுத்தா என்று கேளுங்கள்.
Teach me how not to blame any other human being but to say I am guilty.
நான் குற்றவாளி என்பதை ஒத்துக்கொள்ள மற்ற ஒருவர் மீதும் பழி போடாத அந்த காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்க.
You go to that cross first and then come to the cross of Jesus.
முதலாவது அந்த சிலுவைக்கு போங்கள், பிறகு இயேசுவின் சிலுவைக்கு வாருங்கள்.
I say that to all of you.
உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
I say it to myself.
எனக்கே நான் சொல்லிக் கொள்கிறேன்.
And to all the elder brothers.
மற்ற எல்லா மூப்பர்களுக்கும் சொல்கிறேன்.
First go to the cross of that murderer and thief.
முதலாவது கொலைகாரனான திருடனான கள்ளனான அந்த சிலுவைக்கு அருகே நீங்கள் போங்கள்.
Sit there even if it takes years, sit there till you learn that lesson.
எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்லை, அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த சிலுவின் அருகே உட்காருங்கள்.
Lord, I am not blaming anybody else.
ஆண்டவரே, வேறு யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன்.
I am guilty and I deserve this.
ஆண்டவரே நான் தான் குற்றவாளி, நான் முழு பொறுப்பெடுக்கிறேன், எனக்கு இந்த தண்டனை தகும். ஆண்டவரே,
the problems in my home, it is not my wife, it is me.
என்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னோட மனைவி அல்ல, நான் தான்.
My children have gone astray not because of them, because of me.
என்னுடைய பிள்ளைகள் வழிவிலகி போய் விட்டார்களா, அவர்களுடைய குறை அல்ல, அதுக்கு நான் தான் பொறுப்பாளி.
My church is not spiritual because I am a bad elder brother.
என்னுடைய சபை ஆவிக்குரிய சபையாக இல்லை, ஏனென்று சொன்னால் நான் ஒரு கெட்ட மூப்பராய் இருக்கிறேன்.
I can't fellowship with this other elder brother not because of him but because of me.
நான் இந்த சக மூப்பரோடு கூட ஐக்கியம் வைக்க முடியவில்லை, அவர் நிமித்தமாக அல்ல, அதுக்கு நான் தான் பொறுப்பு.
And if it takes 10 years to learn that,
இதை கற்றுக்கொள்வதற்கு 10 ஆண்டுகள் ஆக போகிறதா?
Don't go to the foot of Jesus cross, just sit at the foot of that murderer's cross for 10 years.
நீங்கள் இயேசுவின் சிலுவைக்கு போகவேண்டாம், அந்த கள்ளனுடைய சிலுவைக்கு அருகிலே 10 ஆண்டுகள் உட்காருங்கள்.
When you learn it,
அதை கற்றுக்கொண்ட பிறகு,
then you come to Jesus.
இயேசுவண்டே வாருங்கள்.
If we confess our sins,
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமானால்,
not somebody else's sin,
மற்றவருடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டாம்.
Adam was confessing his wife's sin.
ஆதாம் தன்னுடைய மனைவியுடைய பாவத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்.
Do you confess your wife's sin like Adam?
ஆதாமை போல உங்களுடைய மனைவியுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்களா?
Then your head is not Jesus Christ but Adam.
அப்படியானால் உங்களுடைய தலை கிறிஸ்து அல்ல, உங்களுடைய தலை ஆதாம்.
You know when Jesus was hanging on the cross,
இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது,
whom did he blame?
யாரை அவர் குறை சொன்னார்?
Did he say, oh father, this is not all my sin?
பிதாவே, இதெல்லாம் என்னுடைய பாவம் அல்ல என்று சொன்னாரா?
No, this is that fellow's and that fellow's sin I'm taking, not mine.
இவருடைய பாவம், அவனுடைய பாவத்தை எப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாவம் அல்ல என்று சொன்னாரா?
He was taking other people's sin.
மற்றவருடைய பாவங்களை அவர் சுமந்தார்.
But he kept quiet.
ஆனால் அமைதியாக இருந்தார்.
He took the blame for the sins of other people.
மற்ற மக்களுடைய பழியை தான் சுமந்தார்.
That is real godliness.
இதுதான் மெய்யான தேவபக்தி.
It's a very high standard.
அது மிகுந்த உயரமான ஒரு நிலை.
There are 3 levels.
மூன்று தரங்கள் இருக்கிறது.
Please learn this.
இதை ஞாபகம் கற்றுக்கொள்ளுங்கள்.
Lowest level is like Adam, cannot even take the blame for my own sin.
கீழான நிலை ஆதாமை போல தன்னுடைய சொந்த பாவத்திற்கும் தான் பொறுப்பாளி என்று அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
Blame my wife.
மனைவி, என்னுடைய மனைவியை குறை சொல்கிறேன், பிள்ளைகளை குறை
சொல்கிறேன்,
மற்ற மூப்பர்களை குறை சொல்கிறேன், அல்லது பக்கத்து
வீட்டுக்காரரை குறை
சொல்கிறேன், அவங்களோட ஒத்து போவதே மிக கஷ்டம்.
நான்
பரிசுத்த வாட்டி, அந்த சகோதரியா மோசமானவங்க.
All such people I say to you in Jesus name, you are children of Adam.
இப்படிப்பட்ட எல்லாருக்கும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இயேசு நாமத்தினாலே நீங்கள் ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள்.
Then we can go one step higher.
அதற்கு பிறகு இன்னும் ஒரு படி நீங்கள் ஏறி மேலே வரலாம்.
Then we can be like that thief on the cross.
நீங்கள் அந்த சிலுவையில் இருக்கக்கூடிய கள்ளனை போல இருக்கலாம்.
He is a child of God. He went to paradise.
அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறி பரதேசத்துக்கு சென்றான்.
He did not blame my parents brought me up badly.
என்னுடைய அப்பா அம்மா தான் என்னை இப்படி வளர்த்தார்கள் என்று சொல்லவில்லை.
Some people led me astray.
அல்லது சில கெட்டவர்களோடு சேர்ந்து என்னை வழிதவறு செய்து விட்டார் என்று சொல்லவில்லை.
Lord, 100% me.
ஆண்டவரே, 100% நான் பொறுப்பாளி.
I am the only one to blame in this crime.
ஆண்டவரே, இந்த குற்றத்திற்காய் குற்றம் சுமத்தப்பட வேண்டியவன் நான் மட்டுமே.
What do you deserve?
என்ன உனக்கு தகுதி?
I deserve hell.
எனக்கு தகுதியானதெல்லாம் நரகம் தான்.
Oh, Jesus said, really?
இயேசு பார்க்கிறார், உண்மையாலுமா?
Then please come to paradise.
தயவு செய்து பரதேசத்துக்கு வந்து விடு.
Your life will become a paradise when you start taking the blame like that.
நீங்கள் இது போல பழியை நீங்களே ஏற்றுக்கொள்வீர்களாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை பரதேசமாக மாறும்.
That is the meaning of this verse.
இந்த வசனத்துடைய பொருள் அதுதான்.
We confess our sins.
நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால்,
I tell you, after so many years, I still don't find many believers like that.
எவ்வளவோ ஆண்டுகள் கழித்தும் அநேக விசுவாசிகளை இப்படி நான் பார்ப்பதில்லை.
Jesus has to say to them like the Pharisees.
பரிசேயர்களை சொன்னது போல இயேசு அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது.
Luke 16:15.
லூக்கா 16:15.
You are those who justify yourselves.
நீங்கள் உங்களையே நீதிமானாக காட்டுகிறீர்கள்.
You justify yourself.
உங்களை நீங்களே நீதிமானாக
The other person is wrong.
மற்றவன் தவறு.
That widow did not pay the rent. That's why I kicked her out of the house.
அந்த விதவை தன்னுடைய வாடகையை செலுத்தவில்லை, ஆகவே தான் வீட்டை விட்டு விரட்டி அடித்தேன்.
There's nothing wrong with me.
என்னில் தவறு இல்லை.
You know, we can have all types of justification for our wrong things.
நம்முடைய தவறுகளுக்கு நாம் எவ்வளவோ சப்பை கட்டலாம்.
And other people can see.
ஆனால் மற்ற மக்கள் பார்க்க முடியும்.
That the grace of God has gone away from your life.
உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய கிருபை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறதை மற்றவர்கள் பார்க்க முடியும்.
I will tell you myself.
நான் எனக்கே சொல்லிக் கொள்கிறேன்.
I have seen brothers in our churches in whom once upon a time there was a tremendous grace of God.
அபரிமிதமான கிருபையை பெற்ற சில சகோதரர்கள் சில நாட்கள் முன்பாக இருந்தார்கள்.
Today,
இன்றைக்கு
I don't see the same grace in their lives.
அவருடைய வாழ்க்கையில் அதே கிருபையை நான் பார்ப்பதில்லை.
because
என்றால்
maybe in their private life they have become a little proud that God has blessed them.
அவர்கள் தங்களை தேவன் ஆசீர்வதித்து விட்டார் என்று சொல்லி தங்கள் அந்தரங்க வாழ்க்கையிலே சற்று பெருமை அடைந்து விட்டார்கள்.
I know even in CFC
CFC Bangalore லே கூட நான் நடந்திருக்கிறேன்.
I have sometimes publicly praised some brothers.
நான் வெளிப்படையாக சில சகோதரர்களை அநேகர் மத்தியிலே பாராட்டி இருக்கிறேன்.
Because what they did or said was good.
ஏனென்றால் அவர்கள் என்ன செய்தாரோ என்ன சொன்னாரோ அது நன்றாக இருந்தது.
There's nothing wrong in that. Jesus praised a Roman centurion, he praised Nathaniel.
இயேசு நாத்தான்வேலை மெச்சிக்கொண்டார், அந்த ரோம போர்ச்சுகவனை நூற்றுக்கு அதிபதியை மெச்சிக்கொண்டார்.
But when I have praised them, it has made their head big.
அவர்களை நான் பாராட்டின பொழுது அவர்கள் தலை உபாரம்பித்து விட்டது.
And they have lost grace.
கிருபை இழந்து விட்டார்கள்.
Be very careful.
மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள்.
We can learn from that thief on the cross.
அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கள்ளனிடத்தில் நாம்
கற்றுக்கொள்ளலாம். How to confess our sins.
நம்முடைய பாவங்களை எப்படி அறிக்கை செய்வது என்பதை.
God is absolutely faithful.
தேவன் முற்றிலும் உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
So the lowest level is where I blame other people.
அவை கீழான நிலை மற்றவர்களை நான் குறை சொல்வது.
Next level is the thief on the cross. I take my blame for my own sin.
அடுத்த படி என்னுடைய பாவத்துக்குரிய பழியை நானே எடுத்துக் கொள்கிறேன்.
There's a still higher level which is like a PhD class in the Christian life.
அதே காட்டில் இன்னும் மேலான ஒரு நிலை இருக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள PhD படிப்பை போல.
Maybe one in a million Christians get there.
ஒருவேளை மில்லியன் மக்களிலே ஒரு கிறிஸ்தவர் அந்த இடத்தை அடைகிறார்.
And that is where when you get blamed for somebody else's sin, you keep your mouth shut and take the blame.
வேறு ஒருவருடைய தவறு பாவத்திற்காக உங்கள் மீது பழி சுமத்தப்படும் பொழுது நீங்கள் அதை அமைதியாக இருந்து ஏற்றுக்கொள்கிறீர்கள்.
That is Jesus.
அதுதான் இயேசு.
So you know those three crosses teach us three levels.
ஆகவே இந்த மூன்று சிலுவைகள் மூன்று நிலைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
One thief, he could not take the blame for his own sin.
ஒரு கள்ளன் தன்னுடைய சொந்த பாவத்திற்கு கூட தான் பொறுப்பெடுக்க மறுத்து விட்டான்.
He said, I don't deserve to die. If you are the son of God, take me down from here.
மரிப்பதற்கு எனக்கு தகுதியான தண்டனை அல்ல, நீர் தேவகுமாரனானால் என்னை ரட்சியும்.
He said, I don't deserve to die.
நான் மரிக்க வேண்டியவன் அல்ல.
He was a true child of Adam.
அவன் மெய்யான ஆதாமுடைய மகன்.
I am all right. Somebody else's fault.
நான் நல்லவன் தான், தவறு வேறு ஒருவருடையது.
That's the lowest level.
அது கீழான நிலவரம்.
Second level is the other thief who went to paradise.
இரண்டாவது நிலவரம் அந்த இன்னொரு கள்ளன், அவன் பரதேசத்துக்கு சென்றான்.
The third level is Jesus.
மூன்றாவது நிலை இயேசுவின் நிலை.
Who could take the blame for other people's sins?
மற்றவளுடைய பாவத்திற்குரிய பழியை அவர் சுமந்தார்.
We all start at that level of that wicked thief who would not take the blame for his own.
நாம் எல்லாரும் ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொள்ளாத அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளாத கள்ளனிடத்தில் ஆரம்பிக்கிறோம்.
Then we must go one step higher to come to the level of the other thief who went to paradise.
அதற்கு பிறகு ஒருபடி மேலே வந்து பரதேசத்துக்கு சென்ற கள்ளனை போல மாற வேண்டும்.
I tell you, if you come there itself, it's a great thing.
அந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு பெரிய காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Sometimes we come there and then go back sometimes to the other thief's level.
சில சமயத்தில் நாம் இந்த இடத்துக்கு வந்து விட்டு திரும்பமாய் மற்ற கள்ளனுடைய நிலவரத்துக்கு போய் விடுகிறோம்.
You must decide, I will never go to the level of that other thief.
ஒரு காலம் நான் அந்த மற்ற கள்ளனுடைய நிலவரத்துக்கு போக மாட்டேன் என்று தீர்மானிக்க வேண்டும்.
I will never blame other people.
நான் மற்றவளை ஒரு காலம் மற்றவள் மீது பழி போட மாட்டேன்.
That is the work of the devil to accuse other people.
மற்றவளை என்னுடைய குற்றத்துக்காக மற்றவளை குறை சொல்வது பிசாசுடைய வேலை.
I shall at least live at the level of this thief who said I am to blame.
நான் தான் இந்த குற்றத்துக்கு பொறுப்பு என்று சொன்ன அந்த கள்ளனுடைய நிலவரத்திலாவது வாழ வேண்டும்.
And if you are faithful there,
அங்கே நீங்கள் உண்மையுள்ளவராய் இருந்தால்,
God may one day lead you to a much higher level of the Christian life where like Jesus, where you can even take the blame for what other people did.
மற்ற மக்கள் செய்த குற்றத்தையும் உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மேலான நிலவரமாக இயேசு கிறிஸ்துவின் நிலவரத்துக்கு தேவன் உங்களை கொண்டு செல்ல முடியும்.
About 500 or 600 years ago in Germany there was a very saintly man.
ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜெர்மனியிலே ஒரு பரிசுத்தவான் வாழ்ந்தார்.
His name was Henry Suso.
அவருடைய பெயர் ஹென்றி சூசோ.
He was one who had a very godly life and a good testimony in the neighborhood in the small house that he lived.
அவர் ஒரு சிறு வீட்டிலே வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு அருகாமையிலே அந்த தெருவிலே தேவனுடைய நல்ல மனிதர் பரிசுத்தவான் என்ற பெயரை பெற்றிருந்தார்.
He was a single man, not married.
அவர் திருமணமாகாத தனிமையாய் வாழ்ந்து வந்தவர்.
You know, all the houses were very close to each other and he had a very godly testimony.
அங்கே வீடுகள் எல்லாம் நெருக்கம் நெருக்கமாக இருந்தது. அதன் மத்தியிலேயும் ஒரு தேவபக்தியில சாட்சியை பெற்றிருந்தார்.
One day one prostitute came to his door of his house.
ஒரு நாளிலே இவருடைய வீட்டின் வாசலிலே ஒரு வேசி வந்தார்கள்.
With a baby.
கையிலே ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு.
Knocked at the door.
கதவை தட்டினார்கள்.
And shouted out in a way that all the people in the neighborhood could hear.
பக்கத்து வீட்டார் எல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமாக பேசினார்கள்.
Told Henry Suso, here is the fruit of your sin.
Henry Suso-வை பார்த்து உன்னுடைய பாவத்தினுடைய பலன் இதோ இருக்கிறது.
And gave it to him.
அந்த குழந்தையை அவருடைய அவரிடத்தில் விட்டுவிட்டு ஓடி விட்டார்கள்.
He was innocent. He had never seen that woman in his life.
இவர் அந்த ஸ்திரியை தன்னுடைய வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இவர் அப்பாவியாக இருந்தார்.
You know, she got a baby from somewhere and thought this is the best man to dump it on, he will keep.
வேறு யார் மூலமோ கர்ப்பம் தரித்து குழந்தையை பெற்று இந்த குழந்தையை போட்டு விடுவதற்கு சரியான ஆள் இவர்தான் என்று சொல்லி வந்து போட்டு விட்டு போய்விட்டார்.
And in one moment the testimony he had built up in that street for so many years was gone.
எத்தனையோ ஆண்டுகளாக அவர் கட்டி எழுப்பின சாட்சி ஒரு நிமிஷத்திலே அது சின்ன
பணமாகி விட்டது. All the people said, "Aha, so this is what this fellow is doing, pretending to be a holy man."
பரிசுத்தவான் போல நடித்திருக்கிறார். இவர் செய்த காரியம் குட்டெல்லாம் இப்போதானே வெளிப்படுகிறது.
So Henry Suso took the baby, went inside.
ஹென்றி சூசோ அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறார்.
He knelt down before God.
தேவனுக்கு முன்பாக முழங்கால் படுகிறார்.
Said, "Lord, you know my heart."
ஆண்டவரே, நீர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறீர்.
I have never seen this woman in my life.
என்னுடைய வாழ்நாள் முழுதுமாக இந்த ஸ்திரியை நான் பார்த்ததே இல்லை ஆண்டவரே.
And now she has ruined my testimony in this whole street.
இந்த முழு தெருவிலேயே இவருடைய சாட்சியை பாழாக்கி விட்டார்களே.
What shall I do with this child?
இந்த குழந்தையை வைத்து நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே?
And the Lord spoke one word to him.
ஒரு வார்த்தை தேவன் அவரிடத்தில் பேசினார்.
Do what I did.
நான் என்ன செய்தனோ அதையே நீயும் செய்.
Suffer for the sin of some other person.
வேறு ஒருவருடைய பாவத்திற்காய் நீ பாடுபடு.
That is a very high standard.
அது மிக மேலான ஒரு நிலவரம்.
It's PhD level in the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையில PhD நிலை.
To become like Jesus.
இயேசு கிறிஸ்துவை போல மாறு.
Even when the blame is put upon me for what somebody else did, I keep my mouth shut.
வேறு யாரோ செய்த பாவத்திற்காக என் மீது அவர்கள் பழியை போடும்பொழுது வாயை நான் பொத்திக் கொண்டிருக்கிறேன்.
Which proves that I do not care for the testimony of man.
அது எதை நிரூபிக்கிறது தெரியுமா? மனுஷருடைய சாட்சிக்கு நான் ஏற்றுக்கொள்கிறதில்லை, அதை குறித்த கவலை இல்லை.
I want to tell you there was a prayer that Henry Suso had prayed about a few days before this woman came.
இந்த வேசி என்ற ஸ்திரீ வருவதற்கு சற்று சில நாட்களுக்கு முன்பாக தான் ஒரு ஜெபத்தை அவர் செய்தாராம்.
He was praying, "Oh Lord Jesus, make me like you."
இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும் என்று ஜெபித்தாராம்.
Very earnestly.
மிகவும் ஊக்கமாய் ஜெபித்தார்.
And this was the answer to that prayer.
அந்த ஜெபத்திற்கு கிடைத்த பதில் இதுதான்.
What does it mean to become like Jesus?
இயேசுவை போல மாறுவது என்றால் என்ன அர்த்தம்?
It is to have a shining face and everybody appreciating us.
ஒரு பிரகாசமான முகம் பார்க்கிறவங்க எல்லாரும் மெச்சிக்கொள்வது போல இருப்பதா?
No.
இல்லை.
The Bible says in Isaiah 53 he was despised and rejected of men.
அவர் அசைட்டே பண்ணப்பட்டவரும் தள்ளப்பட்டவரும் இருந்தார் என்று இயேசு 53
There was no beauty in him that we should desire him.
நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
Do you really want to be like Jesus?
உண்மையிலேயே இயேசுவை போல மாற வேண்டுமா நீங்கள்?
Do you want somebody to blame you for his sin?
யாரோ ஒருவர் தன்னுடைய பாவத்துக்காக உங்கள் மீது பழி போட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா?
So Henry Suso had prayed that prayer.
ஆகவே ஹென்றி சூசோ இந்த ஜெபத்தை செய்தார்.
And when this happened,
இது நடக்கும் பொழுது,
he realized this is the answer to my prayer.
இதுதான் இந்த ஜெபத்திற்கு பதில் என்று அவர் உணர்ந்தார்.
Okay, I will accept it.
சரி, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
And
பிறகு,
many years later,
அநேக ஆண்டுகள் கழித்து,
that woman got convicted of her lie.
அந்த ஸ்திரீ தன்னுடைய தான் சொன்ன பொய்யை குறித்து உணர்த்தி வைக்கப்பட்டாள்.
And came to the same street.
அதே தெருவுக்கு வந்தார்கள்.
And told everybody.
எல்லாரை பார்த்து சொன்னார்கள்.
I told a lie.
நான் ஒரு பொய் சொன்னேன்.
I never saw this man.
நான் இந்த மனிதனை பார்த்ததே இல்லை.
And thus God restored Henry Suso's testimony.
இப்படி தேவன் ஹென்றி சூசோவுடைய சாட்சியை மீண்டுமாய் நிலைநிறுத்தினார்.
But before that, for many years, Henry Suso suffered a reproach from all the people in his neighborhood.
அதுவரை எத்தனையோ ஆண்டுகளாக தன்னுடைய அயலகத்தார் மத்தியிலே எவ்வளவோ நிந்தையை அவர் சந்தித்தார்.
And during those years,
அந்த ஆண்டுகளிலே,
as he kept his mouth shut,
அவர் தன்னுடைய வாயை மூடிக்கொண்டார்.
He learned to become like Jesus.
இயேசுவை போல மாறும்படி கற்றுக்கொண்டார்.
So next time you kneel down and pray.
அடுத்த முறை நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு
ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது, Oh God, make me like Jesus.
ஆண்டவரே, என்னை இயேசுவை போல மாற்றும்.
Just be careful.
கொஞ்சம் கவனமா இருங்க.
You really want it?
உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா?
You read the Bible what Jesus suffered.
இயேசு எப்படி பாடுபட்டார் என்பதை இயேசுவின் வாழ்க்கையில இருந்து படித்து பாருங்க.
But don't be afraid.
ஆனால் பயப்பட வேண்டாம்.
Many of us are in the kindergarten class. God will not give you a PhD lesson now.
நம்மில் அநேகர் இன்னும் LKG தான் படித்துக் கொண்டிருக்கிறோமாகவே PhD படிப்பை கண்டிப்பாக தேவன் இப்பொழுது கொடுக்க மாட்டார்.
But there's one lesson we must learn.
ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு.
Take the blame for your sin.
உங்களுடைய பாவத்திற்குரிய அந்த பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொள்ள.
God is faithful.
தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
The second area,
இரண்டாவது பகுதி,
1 Corinthians 10:13.
1 கொரிந்தியர் 10:13.
This is a wonderful promise.
இது அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்.
Again, it says God is faithful.
இங்கே மீண்டுமாய் தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
That is, God is faithful, it says here, that he will never allow you to be tempted with something that is too much for you to bear.
உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய தேவன் அவர் உண்மையுள்ளவர்.
The first promise is about the forgiveness of our past sins.
முதல் வாக்குத்தத்தம் நம்முடைய கடந்த கால பாவங்களுக்குரிய மன்னிப்பை குறித்த வாக்குத்தத்தம்.
This is about the future.
இது எதிர்காலத்தை குறித்த காரியம்.
God is faithful that he will not allow you to be tested beyond your ability.
உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கிறவர் அல்ல.
Never.
ஒரு காலம் அவர் சோதிக்க மாட்டார்.
He will make sure the temptation is something you can bear.
நீங்கள் தாங்கக்கூடிய அளவிலே தான் சோதனை இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார்.
That means,
அவருடைய பொருள் என்ன?
That like in a class, the teacher will not give you examination paper of a higher class.
நீங்கள் தேர்விலே பள்ளியிலே படிக்கும் பொழுது நீங்கள் படிக்கக்கூடிய வகுப்பை காட்டிலும் மேலான ஒரு வகுப்பினுடைய கேள்வித்தாளை உங்களுக்கு கொடுக்க மாட்டார்.
You are in 5th standard, you get 5th standard question paper.
நீங்கள் 5th வகுப்பு படித்தால் 5th வகுப்பு கேள்வித்தாளை தான் உங்களுக்கு கொடுப்பார்.
He won't give you a higher.
அதை காட்டிலும் மேலான ஒரு வகுப்பின் கேள்வித்தாளை கொடுக்க மாட்டார்.
All of us have been through school.
நம்மளே எல்லாருமே பள்ளி படிப்பை படித்திருக்கிறோம்.
In any class, did you get a higher question paper than you got?
ஏதாவது ஒரு வகுப்பிலே படிக்கும் பொழுது உங்களுக்கு தவறுதலாக மேலான ஒரு வகுப்பினுடைய கேள்வித்தாளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? இல்லை, ஒரு காலம் இல்லை.
Same thing is saying here.
அதே கருத்தை தான் இங்கே சொல்கிறார்.
So when you face some temptation,
ஆகவே நீங்கள் ஒரு சோதனையை சந்திக்கும் பொழுது,
or some trial,
அல்லது சில உபத்திரவத்துக்குள்ளாய் போகும் பொழுது,
maybe you have a very difficult mother-in-law.
ஒருவேளை உங்களுக்கு மிகவும் மோசமான மாமியார் வாய்த்திருக்கலாம்.
Then you go to this promise.
அப்படி இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
God will not allow me to be tested more than my ability.
என்னை திராணிக்கு மிஞ்சி தேவன் என்னை சோதிக்க மாட்டார்.
I must have faith that God can solve this problem.
இந்த பிரச்சனையை தேவனால் தீர்க்க முடியும் என்பதற்கு எனக்கு விசுவாசம் வேண்டும்.
God can give me grace to be an overcomer here.
இந்த இடத்திலே நான் ஜெயிக்கிறவனா இருக்க முடியாய் தேவன் எனக்கு கிருபை தருவார்.
It's not a question of your ability.
உங்களுடைய திறமையை பொறுத்ததல்ல.
God is faithful.
தேவன் உண்மையுள்ளவர்.
God is faithful if you have a difficult neighbor.
உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தால்,
God is faithful to do something to make sure it doesn't become too much for you.
இது உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி போகாதபடிக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
Either he will give you special grace or he will remove that neighbor.
ஒன்று உங்களுக்கு விசேஷித்த கிருபையை தருவார் அல்லது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இடம் மாற்றி போய்விடுவார்.
We don't have to complain about any situation in our life.
நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையை குறித்தும் நாம் குறை சொல்ல தேவையில்லை.
Supposing you are facing some trial today.
இன்றைக்கு ஏதோ ஒரு சோதனையை சந்திக்கிறீர்கள்.
And you say, oh God, this is too much for me.
ஆண்டவரே, இதனால் தாங்க
Have you ever said that?
எப்படிதாவது சொல்லியிருக்கிறீர்களா?
I think many of you, if you are honest, you'll say, yes, I've said that.
நீங்கள் மட்டும் நேர்மையாக இருந்தால் அநேகர் நீங்கள் சொல்லுவீர்கள், நான் அதை சொல்லியிருக்கிறேன் என்று.
Oh God, this is too much for me.
ஆண்டவரே, இதனால் தாங்க முடியவில்லையே.
Do you know what you're saying at that time?
அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தெரியுமா?
God, you are unfaithful.
ஆண்டவரே, நீர் உண்மையில்லாதவராய் போய்விட்டீர்.
You are totally unfaithful.
நீர் முற்றிலும் உண்மையற்றவராய் போய்விட்டீர்.
You have allowed me to be tested beyond my ability.
என்னுடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படும்படி இடம் கொடுத்து விட்டீர் ஆண்டவரே.
Your word is a lie.
உம்முடைய வார்த்தை ஒரு பொய்.
That's what you are saying.
இதைத்தான் நீங்கள் சொல்கிறீர்கள்.
When you say this is too much for me to.
இதனால தாங்க முடியல என்று சொல்லும்போது.
Don't ever say that.
நீங்கள் எப்பொழுதும் அப்படி சொல்ல வேண்டாம்.
Whatever the trial.
என்ன உபத்திரவம் வந்தாலும்.
If there is a God in heaven.
பரலோகத்திலே நமக்கு ஒரு தேவன் இருந்தால்.
And if the Bible is the word of God.
வேதம் தேவனுடைய வார்த்தையா இருக்குமேயானால்.
Then you can be absolutely sure that that is not too much for you.
ஆகவே அது உங்களுடைய திராணிக்கு மிஞ்சிறது இல்லை என்பதை நீங்கள் பூரணமாக நிச்சயித்திருக்க முடியும்.
I've been a believer for 51 years.
நான் 51 ஆண்டுகளாக விசுவாசியாக இருந்திருக்கிறேன்.
And particularly when you serve God, the devil makes you a target.
குறிப்பாக நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது பிசாசு உங்களை லக்காக்கிக் கொள்வான்.
I have faced all types of problems.
எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கிறேன்.
Believers who have told lies about me.
என்னை குறித்து பொய் சொல்லி இருக்கக்கூடிய விசுவாசிகள்.
Who publish articles against me in newspapers, magazines and books and all that.
செய்தித்தாள்களிலேயும் புத்தகங்களிலேயும் பத்திரிகைகளிலேயும் என்னை குறித்து பொய் தகவல்களை எழுதியிருக்கிறவர்கள்.
Taken me to Supreme Court.
உச்ச நீதிமன்றம் வரை என்னை எடுத்து சென்றிருக்கிறார்கள்.
For 10 years.
10 ஆண்டுகளாக அந்த கேஸ் நடந்தது.
But I say.
ஆனால் நான் சொல்கிறேன்.
Nothing is too much for me.
எதுமே என்னுடைய திராணிக்கு மிஞ்சினதில்லை.
Anything.
எதுமே.
Let people try what they like.
என்ன விரும்புறாங்களோ மக்கள் முயற்சி செய்யட்டும்.
I am not strong.
நான் பலவான் அல்ல.
But my God is faithful.
என்னுடைய தேவன் உண்மையுள்ளவர்.
He will never allow me to be tested more than I am able.
நான் எவ்வளவு முடியுமோ அதற்கு மிஞ்சி அவரை சோதிக்கிறவர் அல்ல.
He will make a way of escape for me to get out of that.
அதிலிருந்து வெளியே தப்பிக்கொள்ள முடியான ஒரு போக்கையும் உண்டாக்குகிறார்.
That's the wonderful thing it says here.
இங்கே இந்த அற்புதமான காரியத்தை
God is faithful to make some way by which you can overcome that.
நீங்கள் இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு தேவன் ஏதோ ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்.
Then why have you not overcome it?
அப்படியானால் ஏன் நீங்கள் இன்னமாய் மேற்கொள்ளவில்லை?
Because you are keeping on living in unbelief.
நீங்கள் அவிசுவாசத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள்.
Unbelief means you are saying God is unfaithful, God is unfaithful, God is unfaithful.
அவிசுவாசம் என்றால் தேவன் உண்மையில்லாதவர், தேவன் உண்மையில்லாதவர், தேவன் உண்மையில்லாதவர் என்று சொல்வது.
You keep on saying that, then God will not make a way of escape for you.
அப்படி நீங்கள் சொல்லிக் கொண்டே இருந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுக்காக தப்பிக்கொள்ள முடியாத வழியை உண்டு பண்ண மாட்டார்.
In future,
when
you face a trial,
ஒரு உபத்திரவத்தை சந்திக்கும் பொழுது,
say God is faithful.
தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லுங்கள்.
I am not strong.
நான் பலவானல்ல.
My God is faithful.
என்னுடைய தேவன் உண்மையுள்ளவர்.
He will not allow me to be tested more than I am able.
என்னுடைய திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க இடம் கொடுப்பவர் அல்ல.
And He will make a way to me to escape out of this.
நான் இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியான ஒரு வழியை அவர் உண்டு பண்ணுவார்.
At the right time.
சரியான நேரத்திலே.
He is allowing this to make me strong.
என்னை பலவானாய் மாற்றும்படியாக இதை தேவன் அனுமதித்து இருக்கிறார்.
Do you send your children to school on the day of the examination?
பரீட்சை நாட்களிலே உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவீர்களா?
Final examination. Your promotion depends on that.
உங்களுடைய மேல் பாஸ் பண்ணுவீர்களா ஃபெயில் ஆவீர்களா என்பது இந்த தேர்வை பொறுத்து தான் இருக்கிறது.
You know how many children are
பிள்ளைகள் எப்படி இருக்காங்க தெரியுமா?
Final examination day they'll have stomach ache, headache and all types of things.
இறுதி ஆண்டு தேர்வு வந்து விட்டால் ஐயோ வயித்து வலிக்கிறது, தலை வலிக்கிறது என்று சொல்வார்கள்.
They say mommy I can't go today.
அம்மா இன்னைக்கு என்னால பள்ளிக்கு போக முடியாதுமா?
All types of sicknesses come on the day of the examination.
எக்ஸாம் என்று வரும்போது, இறுதி தேர்வு என்று வரும்போது எல்லா விதமான வியாதி வந்து விடும்.
What do you say?
நீங்க என்ன சொல்வீர்கள்?
Stomach ache or headache or any ache you have to go today.
வயித்து வலியோ தலை வலியோ என்ன வலியோ நீ கண்டிப்பா இன்றைக்கு பள்ளிக்கு போய் தான் ஆக வேண்டும்.
And the child says, what a cruel father and mother, they send me with all headache, stomach ache to the exam.
Inna thalaivali vaithuvalin solugiren aanalum pallikku po endra solla koodiya alavukku evlo kuduramana appa ammava irukkaral endra sollalam pilligal.
That is because they've got more wisdom than the child.
அது ஏன் என்று சொன்னால் அந்த பிள்ளையை காட்டிலும் பெற்றோருக்கு அதிக ஞானம் இருக்கிறது.
They don't want the child to sit in the same class next year.
அடுத்த வருஷமும் அதே வகுப்பிலே பிள்ளை உட்கார வேண்டும் என்று பெற்றோர் விரும்புவதில்லை.
God also doesn't want you to sit in the same class next year.
தேவனும் நீங்கள் அடுத்த ஆண்டு இதே வகுப்பிலே உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை.
So he gives you a trial, examination.
ஆகவே பரீட்சை தேர்வு என்று சொல்லக்கூடிய ஒரு உபத்திரவத்தை அனுப்புகிறார்.
You can get a promotion and go up.
உங்களுக்கு மேலே போகக்கூடிய ஒரு உயர்வு வருகிறது.
Then there's a third thing.
மூன்றாவது காரியம்.
In 2 Thessalonians
2 Thessalonikeya
and chapter 3
மூன்றாம் அதிகாரம்
verse 3
மூன்றாம் வசனம்.
Here also we find the same expression, God is faithful.
இங்கேயும் கூட இதே வாசகத்தை நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உண்மையுள்ளவர்.
God is faithful, he will protect you from all the attacks of Satan.
அவர் சாத்தானுடைய எல்லா தாக்குதல்களிலிருந்தும் உங்களை விலக்கி காத்துக்கொள்வார்.
I am not stronger than Satan.
சாத்தானை காட்டிலும் நான் பலவான் அல்ல.
He has got much more power than me.
என்னை காட்டிலும் அவனுக்கு அதிக சக்தி உண்டு.
He is much stronger than me.
என்னை காட்டிலும் பலவானவன்.
But he cannot even touch a hair on my body.
ஆனால் அவர் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடியை கூட அவனால் தொட முடியாது.
What an amazing thing this is.
என்ன வியப்பான காரியம் பாருங்கள்.
That someone who is million times stronger than me cannot even touch my body.
என்னை காட்டிலும் மில்லியன் மடங்கு வலிமையானவன் என்னுடைய சரீரத்தை கூட தொட முடியாது.
He cannot touch my family.
என்னுடைய குடும்பத்தை தொட முடியாது.
He cannot touch my money.
என்னுடைய பணத்தை தொட முடியாது.
He cannot touch my business.
என்னுடைய வியாபாரத்தை தொட முடியாது.
He cannot touch anything.
எதையும் தொட முடியாது.
Not because I am stronger.
நான் வலிமையுள்ளவனா இருக்கிறபடினால அல்ல.
What is it say?
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
God is faithful.
கர்த்தரோ உண்மையுள்ளவர். ரெண்டு சொல்லுங்க. 3
God you from all these attacks.
அவர்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார்.
So many believers they keep saying the devil is doing this and the devil is doing that.
அநேக விசுவாசிகள் சொல்றார்கள் என்ன தெரியுமா? பிசாசு அதை செஞ்சிட்டாங்க, பிசாசு அதை செய்துட்டாங்க.
Oh the devil is troubling me, the devil is troubling me.
ஐயோ பிசாசு என்னை தொந்தரவுபடுத்துறானே, என்ன செய்யறான்.
Huge big devil.
பெரிய பிசாசு.
And the small Jesus they have.
அவளுக்கு இயேசு, குட்டி இயேசு இருக்கு.
I've got a small little Jesus in my heart.
எனக்கு குட்டி இயேசு உள்ளே இருக்கிறார்.
What an insult.
அது எவ்வளவு நிந்தை பாருங்க.
God is so almighty, the devil is like a little ant crawling on the ground.
தேவன் சர்வ வல்லமுள்ளவர், பிசாசு அவன் தரையிலே ஊருகிற எறும்பை போல இருக்கிறார்.
The Bible says God will crush Satan under your feet like you can crush an ant under your feet.
எப்படி நீங்கள் உங்கள் காலின் கீழே ஒரு எறும்பை நசுக்க முடியுமோ அதுபோல சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவார் என்று
பார்க்கிறோம். That's written in Romans 16:20.
ரோமர் 16:20 அது எழுதப்பட்டிருக்கிறது.
We will think about that a little more another day.
நாம் இதை குறித்து இன்னும் அதிகமாக மற்ற நாளிலே
ஜானிப்போம். So but that's one area we must remember where God is faithful.
ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்கிற இன்னொரு பகுதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Then the fourth thing.
நான்காவது காரியம்.
is 1 Thessalonians 5 and verse 23.
1 Thessalonikiyar 5th adhigaram 23rd vasanam.
That's the fourth area where it says God is faithful.
Devan unmiyullavar endru solakkudiya 4th pagudhi idu.
Here it says may God of peace preserve you completely, spirit, soul and body, blameless until the coming of the Lord Jesus Christ. Verse 24, God is faithful who will do this for you.
1 Thessalonikiyar 5th adhigaram 23-24 vasanangal. Samadhanathin devan thaamey ungalai muttilum parishuthamaakkuvaraga. Ungal aavi aathma sarira muluvadum நம்முடைய தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர்.
This is a promise for those, as it says here, who want to be totally holy.
முழுமையாய் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் இது.
It's not for everybody here.
இந்த வாக்குத்தத்தம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்ல.
Is there somebody here who wants to be totally holy from head to foot?
தலையிலிருந்து கால் வரை முற்றிலுமாய் நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிற யாராவது இங்க இருக்கிறீர்களா?
In the heart,
உள்ளத்திலே,
inside every area of your heart,
உள்ளத்திலே உள்ள ஒவ்வொரு பகுதியும்,
money matters,
பண
காரியங்கள், thoughts,
சிந்தை வாழ்க்கை,
physical things,
சரீர பிரகாரமான காரியங்கள்,
every area you want to be totally holy,
ஒவ்வொரு பகுதியிலும் முற்றிலுமாய் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறீர்களா?
There's a promise.
ஒரு வாக்குத்தத்தம் உண்டு.
God is faithful who will do it.
தேவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார்.
He will preserve you blameless and present you blameless when Jesus comes again.
இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றவராக இருக்கும்படி காத்து அவருக்கு முன்பாக உங்களை கொடுப்பார்.
I don't have any fear.
எனக்கு பயமே இல்லை.
I am going to be completely like Jesus Christ one of these days.
இந்த நாட்களில் ஒன்றிலே நான் முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவைப் போலவே மாறிவிடுவேன்.
I trust God is faithful who will do that in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்வார் என்று நம்புகிறேன்.
That is the hope we have in the future.
நமக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு.
Christ will come back.
கிறிஸ்து மீண்டும் திரும்பி வருவார்.
And he will like him.
அவர் என்னை முற்றிலுமாய் அவரை போலவே மாற்றுவார்.
Even my body will become like his body.
என்னுடைய சரீரமே அவருடைய சரீரத்தை போல மாறும்.
What a hope we have.
நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு.
There again it is the faithfulness of God.
அங்கேயும் அது தேவனுடைய உண்மை.
So remember these four things.
அவ இந்த நான்கு காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
The first is the most important where we must start.
அதிலே முதலாவது காரியம் மிக முக்கியமான காரியம்.
That we confess our sins.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
God is faithful that we don't have to remember our past sins anymore.
நம்முடைய கடந்த கால பாவங்களை நினையாமல் இருக்கும்படியாய் அவர் அதை நீக்கிடுவார்.
And then secondly,
இரண்டாவதாக,
that God is faithful never in the future, even 10 years from now, we will not be tested more than we can bear.
எப்பொழுதுமே இன்றிருந்து 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஒரு காலம் அவர் சோதிக்கிறவரே அல்ல.
Make a way of escape.
அவர் சோதனையிலே தப்பிக்கொள்ள முடியான போக்கை உண்டு பண்ணுவார்.
And then thirdly,
மூன்றாவதாக,
God is faithful to protect us from all the attacks of Satan.
Ella satanude thaakudhilindum namai paadhukaakkavar unmaiyullavar.
On my family, money, property, business, everything he'll
protect. Enudaiya kudumbam, enudaiya sothu, enudaiya anaitthu kaaryangalum paadhukaakkavallavar.
And then fourthly,
naangavadhaaga,
he will preserve me blameless.
Ennai kutramattradhaai kaakkavallavar.
Better and better every day.
Ovvoru naalum menmiyaaga menmiyaaga.
More and more and more like Jesus every day.
Adhigam adhigamaaga Yesuvai pola maatruvaar.
Till one day,
ஒரு நாளிலே,
I will be like him completely.
முழுமையாக நான் அவரை போல மாறுவரை.
And when that happens,
அது நடக்கும் பொழுது,
I cannot take any credit for it.
அதற்குரிய எந்த ஒரு வெகுமதியும் நான் எடுத்துக்கொள்ள முடியாது.
I will say for all eternity in heaven,
நித்திய நித்தியமாக நான் சொல்ல முடியும்,
it's because God is faithful.
தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தபடியாலே,
he did this in me.
அது என்னுடைய காரியத்தை பொறுத்ததல்ல.
He did this in me because he was faithful.
அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் எனக்கு இதை செய்தார்.
So he gets all the glory.
ஆகவே அவருக்கே சகல மகிமை.
I don't get any glory for becoming like Christ.
இயேசு கிறிஸ்துவைப் போல மாறினபடினாலே எனக்கு எந்த மகிமையும் கிடைக்கவில்லை.
He is faithful.
அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
When we have faith, we glorify God.
நாம் விசுவாசம் கொண்டிருக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறோம்.
The Bible says Abraham glorified God by trusting him.
தேவனிலே விசுவாசம் வைத்து அவரை மகிமைப்படுத்தினான் ஆபிரகாம் என்று வேதம் சொல்கிறது.
That's how we give glory to God too.
இப்படித்தான் நாமும் கூட தேவனுக்கு மகிமையை செலுத்த முடியும்.
So we can be overcomers.
நாம் ஜெயாளிகளாய் இருக்க முடியும்.
Every day of our life.
நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலேயும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to trust you more.
அதிகமாய் உம்மிலே நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
Help us to stop blaming other people 100%.
ஆண்டவரே 100க்கு 100 மற்றவர்கள் மீது குறை சொல்லுகிற காரியத்தை நிறுத்தி விட எங்களுக்கு உதவி செய்கிறார்கள்.
Change us during this conference
இந்த கான்ஃபரன்ஸ் நாட்களில் எங்களை மாற்றும் ஆண்டவரே
that we can trust you 100%
நூற்றுக்கு நூறு உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும்
and stop blaming other people 100%
நூற்றுக்கு நூறு மற்றவர்கள் மீது பழி போடுவதை நாங்கள் நிறுத்திவிட வேண்டும் ஆண்டவரே
we believe you will make a tremendous change in our life this year
ஆண்டவரே இந்த ஆண்டிலே எங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம்
give us grace to walk in brokenness
ஆண்டவரே நொறுங்குதலில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும்
we pray in Jesus name
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்